அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜூன் மாதம் 11 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இங்கே பிரிட்டனில் நடந்து கொண்டிருக்கும் பாலியல் வல்லுறவு உள்ளிட்ட பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான சர்வதேச மாநாடு குறித்த செய்திகள். இதையொட்டி இலங்கையில் பாதிக்கப்பட்டதாக கூறி பிரிட்டனில் தஞ்சம் கோரியவர்களின் மனுக்கள் பற்றி பிரிட்டிஷ் அமைச்சரின் கருத்துக்கள்.
Well, this is handled by the Home Secretary in our system, as you very well know, and we have very clear asylum.
முன்னாள் ராணுவ தளபதியும் தற்போதைய மத்திய துணை அமைச்சருமான வி கே சிங் பதவி விலக வேண்டும் என்று இந்தியாவில் கோரிக்கைகள் எழுந்திருப்பது குறித்த செய்திகள். தமிழ்நாட்டில் இன்று துவங்கப்பட்டிருக்கும் அம்மா உப்பு விற்பனை சாதாரண உப்பு உற்பத்தியாளர்களின் வியாபாரத்தை சரிபாதியாக குறைத்துவிடும் என்று தனியார் உப்பு உற்பத்தியாளர்கள் தரப்பு வெளியிடும் அச்சங்கள் குறித்த ஒரு செவ்வி.
தூத்துக்குடி உப்பு உற்பத்தியாளர்கள்ங்கிறவங்க 75% சால்ட் வந்து உணவு உபயோகத்துக்காக உள்ள உப்பு உற்பத்திக்கு தான் மார்க்கெட் பண்றாங்க. அம்மா உப்பு வந்து மார்க்கெட்
ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
ஈராக்கில் கடந்த 2 இரண்டு நகரங்களை ஜிஹாதி அமைப்புகள் கைப்பற்றியுள்ளனர் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இசிஸ் அமைப்பைச் சேர்ந்த போராளிகள் திக்ரித் நகரை தமது வசம் கொண்டு வந்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அதிபர் சதாம் ஹுசைனின் பிறப்பிடமான திக்ரித் சலாஹிதீன் மாகாணத்தின் நிர்வாக தலைநகரமாகும். இதனிடையே இசிஸ் அமைப்பை எதிர்த்து போராட ஈராக்கியர்கள் ஆயுதங்களை ஏந்த வேண்டும் என்று பிரதமர் நூரி அல் மலிகி வலியுறுத்தியுள்ளார்.
انا اشيد بما اسمع وما يطلبون مني ابناء محافظه نينوى من استعدادات للتطوع.
அல்கைதா அமைப்பிலிருந்து பிரிந்த ஒரு இயக்கமான இசிஸ் சிரியாவிலும் சண்டையிட்டு வருகின்றது. அவர்கள் கைப்பற்றியுள்ள இடங்களில் இருக்கும் சிறைச்சாலைகளில் இருக்கும் கைதிகளை விடுதலை செய்து தமது அமைப்பை அவர்கள் பலப்படுத்தி வருகின்றார்கள்.
மொசூலில் இருக்கின்ற துருக்கிய துணை தூதரத்தை இசிஸ் போராளிகள் கைப்பற்றியிருப்பதாக ஈராக்கில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. பல சிறார்களும் மற்றும் துருக்கிய துணை தூதுவர், துருக்கிய சிறப்பு பாதுகாப்பு படையின் உறுப்பினர்கள் உட்பட 48 பணியாளர்களும் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக துருக்கிய பிரதமர் அலுவலக வட்டாரம் ஒன்று கூறியிருக்கின்றது. அவர்கள் தூதரகத்தில் இருந்து தீவிரவாதிகளின் முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் கிடையாது என்றும் கூறப்படுகின்றது.
எகிப்தில் மிகவும் அறியப்பட்ட ஜனநாயக ஆதரவு செயல்பாட்டாளர்கள் ஒருவரான அலா அப்துல் ஃபதா சட்டவிரோதமான ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்து ஒரு காவல்துறை அதிகாரியை தாக்கினார் என்கின்ற காரணங்களுக்காக 15 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2011 ஹோஸ்னி முபாரக்கை பதவியிலிருந்து அகற்றிய புரட்சியில் அவர் முக்கிய பங்காற்றியிருந்தார். இதேபோல வேறு 24 செயல்பாட்டாளர்களுக்கும் கெய்ரோவில் உள்ள ஒரு நீதிமன்றம் 15 சிறை தண்டனை விதித்துள்ளது. எகிப்தின் புதிய அதிபராக அப்துல் ஃபதா அல் சிசி பதவியேற்று 3 இந்த தீர்ப்பும் தண்டனையும் வந்துள்ளது. சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அலா அப்துல் ஃபதாவின் வழக்கறிஞர் வழக்கு நடைபெறும் பொழுது நீதிமன்றத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை என்று உறவினர்கள் கூறுகின்றார்கள். தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள்.
எகிப்திய அதிபர் தேர்தலில் அப்துல் ஃபதா அல் சிசி அவர்கள் வெற்றி பெற்றதை முன்னிட்ட கொண்டாட்டங்களின் பொழுது ஒரு கூட்டத்தினால் பொது இடத்தில் வைத்து பாலியல் ரீதியாக தாக்குதலுக்கு உள்ளான ஒரு பெண்ணிடம் சிசி அவர்கள் தானே தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கோரியிருக்கின்றார். அந்த பெண்ணிடம் பூக்களை கொடுத்த சிசி அவர்கள் அவரிடம் மன்னிப்பு கோரியதை தொலைக்காட்சி காண்பித்தது. அந்த பெண்ணின் முகம் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த கொண்டாட்டங்களின் பொழுது பெண்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஒன்றாக அந்த பெண் தகரீர் சதுக்கத்தில் ஆடைகள் களையப்பட்டமை குறித்த வீடியோவும் அடங்குகின்றது. எகிப்திய ஊடகங்களில் இந்த பிரச்சினை பெரிதாக வெடித்திருக்கின்றது. பாலியல் வல்லுறவை ஒரு குற்றமாக முதல் தடவையாக மாற்றும் வகையில் சட்டம் ஒன்றை கொண்டு வருமாறு அதிகாரிகளுக்கு சிசி அவர்கள் உத்தரவிட்டதாக செவ்வாய் என்று அதிபரின் பேச்சாளர் ஒருவர் கூறியிருக்கின்றார்.
வட இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தின் பராய்ச் மாவட்டத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் ஒரு பெண்ணின் சடலம் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளார்கள். சாராயம் விற்று தனது பிழைப்பை நடத்தி வந்த அந்த பெண்மணியை அதை நிறுத்தும்படி உள்ளூர் மக்கள் அச்சுறுத்தல் விடுத்திருந்த போதிலும் அவர் அந்த தொழிலை தொடர்ந்து நடத்தி வந்தார் என்று மாவட்ட கண்காணிப்பாளர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். அவர் பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்யப்பட்டாரா என்பதை கண்டறிய பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஒரு மரத்தில் தொங்கவிடப்பட்டது 2 வாரங்களுக்கு முன்னர் இந்தியாவில் பெரும் கோபாவேசங்களை எழுப்பியிருந்தது.
மூன்று முக்கிய பல்தேசிய கம்பெனிகளான ஆப்பிள், ஸ்டார்பக்ஸ் மற்றும் ஃபியட் ஃபைனான்ஸ் ஆகியவை எவ்வளவு வரி செலுத்துவது என்று உறுப்பு நாடுகளால் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து ஐரோப்பிய ஆணைக்குழு புலன் விசாரணை ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றது. வரி ஏய்ப்பு என்பது ஐரோப்பாவில் ஒரு முக்கிய அரசியல் பிரச்சினையாக இருப்பதுடன் அரசாங்க வரவு செலவுகளை இருக்க பெரிய பல்தேசிய கம்பெனிகள் நியாயமான தமது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையர் தெரிவித்திருக்கின்றார். அயர்லாந்து, நெதர்லாந்து மற்றும் லக்சம்பர்க் ஆகிய நாடுகளில் வரி அறவிடுகின்ற அமைப்புகள் ஐரோப்பிய ஒன்றிய விதிமுறைகளை மீறினவா என்று ஆணையம் ஆராயும்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். ஈராக்கின் இரண்டாவது பெரிய நகரான மோசுலை இசிஸ் அமைப்பைச் சேர்ந்த ஜிகாதிகள் கைப்பற்றியுள்ளது உள்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கேந்திர ரீதியில் மோசுல் மிகவும் முக்கியமான நகரம் என்பது கூடுதல் கவலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் உலக அளவில் எழுப்பப்பட்டுள்ள கேள்வி என்னவென்றால், சிறிய எண்ணிக்கையை கொண்ட போராளி குழு ஒன்று எப்படி மிகவும் முக்கியமான அந்த நகரை மிகவும் எளிய முறையில் கைப்பற்ற முடிந்தது என்பதே. அந்த அமைப்பு குறித்த பிபிசியின் பின்னணி தகவல்களை தமிழில் தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இசிஸ் என்றால் என்ன? அவர்கள் யார்? ஈராக்கிய இஸ்லாமிய தேசம் அல்லது ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய தேசம் மற்றும் லெவன்ட் எனும் அமைப்பின் சுருக்கமே இசிஸ். அதாவது ஆங்கிலத்தில் ISIS என்று குறிக்கப்படும் இதில் முதல் மூன்று எழுத்துக்களான IS மற்றும் I என்பது ஆங்கிலத்தில் இஸ்லாமிக் ஸ்டேட் இன் ஈராக் என்பதன் சுருக்கம். கடைசியில் உள்ள எஸ் எனும் எழுத்து அரபு வார்த்தையான அல் ஷாம் என்பதை குறிக்கும். உலக அளவிலான ஜிஹாதி அமைப்புகள் பொதுவாக லெவன்ட் என்று அறியப்படுகின்றன. இசிஸ் அமைப்பு முதலில் உருவாக்கப்பட்ட பொழுது முழுக்க முழுக்க ஒரு ஈராக்கிய அமைப்பாகவே இருந்தது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்கா மற்றும் ஈராக்கிய படைகளுடன் பழங்குடியின போராளிகளை கொண்ட கூட்டுப்படைகள் நடத்திய தாக்குதல் காரணமாக அந்த அமைப்பு பெரிய தோல்வியை சந்தித்தது. எனினும் அது இப்பொழுது மீண்டும் ஈராக்குக்கு பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. இதற்கு ஒரு முக்கிய காரணம், அண்டை நாடான சிரியாவில் நடைபெற்ற மோதலில் இந்த அமைப்பு மிகவும் ஆக்ரோஷமாக பெரிய அளவில் பங்கெடுத்ததுதான். ஈராக்கிலே ஒருங்கிணைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான தாக்குதல்களை இந்த அமைப்பு நடத்தி ஆயிரக்கணக்கானவர்களை கொன்றுள்ளது. பல மாதங்களுக்கு முன்னர் தலைநகர் பாக்தாதுக்கு அருகிலுள்ள இரண்டு நகரங்களை இவர்கள் கைப்பற்றியுள்ளார்கள். இசிஸ் அமைப்பு எவ்வளவு பெரியது என்பது இன்னும் சரியாக தெரியவில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள் என்றும் அதிலும் வெளிநாட்டு ஜிகாதிகள் பலர் உள்ளனர் என்றும் கருதப்படுகிறது. உலக அளவில் அல் கைதாவையும் மிஞ்சும் அளவுக்கு அபாயகரமான ஜிகாதி குழுவாக இது உருவாகி வருவது போல தோன்றுகிறது என்று செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த அமைப்புக்கு தலைமையேற்று நடத்துபவர் அபுபக்கர் அல் பக்தாதி. அவரை பற்றி மிக குறைவான அளவுக்கே தகவல்கள் உள்ளன. 2003 அமெரிக்கா தலைமையிலான தாக்குதல் ஈராக் மீது இடம்பெற்ற பொழுது அவர் கிளர்ச்சி குழுவில் சேர்ந்துள்ளார். பின்னர் 2010 ஈராக்கில் அல் கைதா அமைப்புக்கு தலைவரானார். அந்த குழுவே பின்னர் இசிஸாக உருமாறி உள்ளது. பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி உட்பட பல ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மட்டுமல்லாமல் அமெரிக்கா, அரபு உலகம் மற்றும் காக்கசஸ் கடற்பகுதி போன்ற இடங்களிலிருந்தும் தமது அமைப்பில் போராளிகள் இருக்கின்றார்கள் என்று இசிஸ் கூறுகிறது. ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள பல பகுதிகளை இணைத்து ஒரு இஸ்லாமிய ராஜ்யத்தை அமைப்பதே இவர்களது நோக்கமாக உள்ளது. கடந்த 2013 இசிஸ் அமைப்பு சிரியாவில் உள்ள ராக்கா நகரை கைப்பற்றியது. அவர்கள் கைப்பற்றிய முதல் பிராந்திய தலைநகர் இதுவே. இந்த ஆண்டு January ஈராக்கில் ஷியா மற்றும் சுன்னி மக்களிடையே ஏற்பட்ட மோதல்களை இந்த அமைப்பு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நாட்டின் மேற்கு பகுதியில் இருக்கும் அன்பார் மாகாணத்தில் சுன்னி பிரிவு மக்கள் பெரும்பான்மையாக வாழும் ஃபலூஜா நகரை கைப்பற்றியது. பின்னர் ரமாடி நகர் அவர்கள் வசம் வந்தது. ஆனால் மோசுல் நகரை அவர்கள் கைப்பற்றியதே உலகெங்கும் அதிர்வலைகளை எழுப்பியுள்ளன.
பிபிசியின் பின்னணி செய்தியை தமிழில் தந்தவர் சிவராமகிருஷ்ணன். போர் மற்றும் மோதல் பகுதிகளில் பாலியல் வன்முறையை தடுப்பது குறித்த புதிய சர்வதேச உடன்பாடுகளை காணும் நோக்கில் இங்கே லண்டனில் நேற்று தொடங்கி நடந்து வரும் 4 மாநாட்டையொட்டி பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹேக் அவர்கள் தெரிவித்த சில கருத்துக்களில், இலங்கையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகி பிரிட்டனில் தஞ்சக் கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்ட தமிழ் பெண்கள் திரும்ப இலங்கைக்கே அனுப்பப்படுவதாக வரும் குற்றச்சாட்டுக்களை பிரிட்டிஷ் உள்துறை அமைச்சர் ஆராய்வார் என்று கூறியிருக்கிறார். இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பு வழங்குகிறார் மணிவண்ணன்.
போர் மற்றும் மோதல் பகுதிகளில் பாலியல் வன்முறையை தடுப்பது குறித்த புதிய சர்வதேச உடன்பாடுகளை காணும் நோக்கில் பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சகமும் நடிகையும் ஐநா மன்ற சிறப்பு தூதருமான ஏஞ்சலினா ஜோலியும் இணைந்து நடத்தும் சர்வதேச மாநாடு நேற்றிலிருந்து லண்டனில் நடந்து வருகிறது. இலங்கை இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள மறுத்துவிட்டது என்பது குறித்து ஏற்கனவே பிபிசி தமிழோசையில் ஒலிபரப்பினோம். இதனிடையே பாலியல் வன்முறையில் சிக்கி பிரிட்டனுக்கு தஞ்சம் கோரி வந்த இலங்கை தமிழ் பெண்களது தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர்களை மீண்டும் இலங்கைக்கே திருப்பி அனுப்ப பிரிட்டிஷ் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றன என்ற குற்றச்சாட்டுகள் குறித்து பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹேக் பிரிட்டிஷ் பத்திரிகையான கார்டியனுக்கு கருத்து வெளியிடுகையில்,
Well, this is, of course, this is handled by the Home Secretary in our system, as you very well know, and we have very clear asylum rules. We're a country that is open to asylum seekers in the world. We uphold our standards.
இவ்வாறு திரும்பி அனுப்புவது என்பது பிரிட்டிஷ் உள்துறை அமைச்சகம் கையாளும் நடவடிக்கை என்பது உங்களுக்கு தெரியும். எங்களிடம் தஞ்சம் அளிப்பது தொடர்பான தெளிவான விதிகள் இருக்கின்றன. நாங்கள் தஞ்சம் கோருபவர்களை வரவேற்கும் ஒரு நாடு. இது குறித்து நாங்கள் வைத்திருக்கும் அளவுகோல்களை கடுமையாக அமல்படுத்துகிறோம். அதை நாங்கள் சரியாக செய்யவில்லை என்று யாராவது சொன்னால் அதை நாங்கள் விசாரிக்கிறோம். இது குறித்து நான் ஏற்கனவே உள்துறை அமைச்சரிடமும் விவாதித்திருக்கிறேன். குறிப்பாக வெளிநாடுகளில் பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களை எப்படி கையாள்வது என்பது குறித்து நம்முடைய குடிவரவு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அவருடன் விவாதித்திருக்கிறேன். அவரும் இதற்கு உடன்படுகிறார். சிரியாவிலிருந்து வரும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கூறுகிறோம். பாதிக்கப்படும் நிலையில் இருக்கும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகிறோம். அதே சமயத்தில் எங்கெல்லாம் நாம் சரியாக செய்யவில்லை என்பது குறித்த நியாயமான விமர்சனங்களை நம்முடைய உள்துறை அமைச்சர் ஆராய்வார் என்றார் வில்லியம் ஹேக். இதனிடையே இலங்கை இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள மறுத்த நிலையில் இந்த மாநாட்டில் இலங்கையில் நடந்து முடிந்த போரின் இறுதிக்கட்டங்களிலும் அதற்கு பின்னரும் நடந்ததாக கூறப்படும் பாலியல் வன்முறை சம்பவங்கள் பற்றி போதிய கவனம் செலுத்தப்படுகின்றதா என்று பிரிட்டிஷ் தமிழ் பேரவையின் ராஜ்குமார் அவர்களை கேட்டேன்.
ஆமாம், இலங்கை தொடர்பான ஒரு பார்வை மிக குறைவாகவே இருக்கின்றது. மற்றும் மனித உரிமை ஆர்வலர்களை பல நாடுகளிலிருந்து அழைத்திருந்தார்கள். ஆனால் தமிழர் தரப்பிலிருந்து அழைக்காத ஒரு குறையாகவே இருக்கின்றது. இலங்கையிலிருந்து கூட சிலரை அழைத்திருந்தார்கள். ஆனால் முழுமையாக தமிழ் பிரதேசங்களில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாக யாரையும் இங்கே அழைத்ததாக தெரியவில்லை. ஆனால் இங்கே தமிழ் அமைப்புகள் பங்குபற்றி அங்கே வந்திருக்கும் மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு விளக்கங்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. என்றால் இது ஒரே கூரையின் கீழ் கிட்டத்தட்ட 120 மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் இலங்கைக்கு இதற்கான ஒரு அழைப்பு, இலங்கை அரசாங்கத்துக்கு இதற்கான ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டு இலங்கை அரசாங்கம் இந்த பிரேரணை, அதாவது இந்த முழுமையான பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான ஒரு பிரேரணை ஒன்றை கைச்சாத்திடுவதற்கு இலங்கை மறுத்ததன் காரணமாக இலங்கை பிரதிநிதித்துவமும் இங்கே இல்லை என்பது மிக குறிப்பாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது.
இந்த விஷயத்தை, அதாவது நீ இலங்கை அரசு இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள மறுத்திருக்கிறது என்பது தெரிந்த விஷயம், ஆனால் உங்களை போன்ற அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்பது குறித்து பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சகத்துடன் நீங்கள் தொடர்பு கொண்டு ஏதாவது விவாதித்தீர்களா?
ஆமாம், நிச்சயமாக இது தொடர்பாக நாங்கள் கடந்த 2-3 தினங்களாக பிரித்தானிய வெளியுறவு அமைச்சுடன் தொடர்பு கொண்டு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றோம். பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இருந்தும் அல்லது போல அமைப்புகளுக்கு இதற்கான சரியான அழைப்பு விடுக்கப்படவில்லை என்பதும் பங்கு பெற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்கப்படவில்லை என்பதை நாங்கள் எடுத்து கூறியிருக்கோம்
என்றார் பிரிட்டிஷ் தமிழர் பேரவையின் ராஜ்குமார்.
செய்திகளை தொகுத்து தந்தோர் மணிவண்ணன். இதேவேளை இங்கே பிரிட்டனில் அகதி தஞ்சம் கோரியிருக்கும் இலங்கையைச் சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் போர் முடிந்த பிறகும் இலங்கையில் தாம் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளானதாக பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். ஜெயபிரகாஷ் நலுசாமியிடம் பேசிய அந்த பெண்ணின் பெயர் பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக வெளியிடப்படவில்லை.
எவ்வளவு
காலம் அந்த முகாமில் இருந்தீங்க? அப்ப நீங்க எந்த காலப்பகுதியில ராணுவம் உங்களுக்கு கைது செய்தது? எந்த காலப்பகுதியில நீங்க ராணுவத்திட்ட பிடியில இருந்தீங்க?
ராணுவம் கைது செய்தது வந்து 2010 நாங்க வெளியில வந்த அப்புறம்.
இது எங்க வச்சு கைது செஞ்சவங்க? உங்களை
காந்திக்குளம் தர முகாம்ல.
உங்களை மட்டும்தான் கைது செஞ்சவங்களா?
ஓ, தலையாட்டி இருந்தது. தலையாட்டி தான் என்ன, தலையாட்டி தான் என்ன கைது செய்தது.
அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது?
உடனே தலையாட்டின உடனே என்ன பிடிச்சு கை ரெண்டையும் பின்னால சின்ன வேன் அந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள தள்ளி ஏற்றினாங்க. தள்ளி அந்த கீழெல்லாம் விழுத்தினாங்க. அந்த வேனுக்குள்ள ஹயஸ்பான் என்ன ஒரு வேன் ஒன்றுக்குள்ள ஏற்றி விழுத்தி போட்டு காலால மிதிச்சு உள்ளுக்கே நல்ல அடி போட்டாங்க. அடி போட்டுட்டு பிறகு கொண்டு போனாங்க ஒரு முகாம் ஒன்றுக்கு, ஒரு அவங்கள முகாம் ஒன்றுக்குள்ள கொண்டு.
எங்க உள்ள முகாம் அது? அந்த முகாம் என்ன முகாம்?
ஜோசப் முகாம் வந்துங்க.
ஆர்மி கேம்ப் அது.
கேம்ப் ஒன்றுக்குள்ள கொண்டு போனாங்க. அப்படி அதுக்குள்ள 4-5 பிள்ளைகள் இருந்த பொம்பளை பிள்ளை 4 பிள்ளைகள் இருந்தது நான் பாக்கிட்டேன். எல்லாரும் முடிப்பு இல்லாமல் தான் இருந்தது. அப்போ என்னையும் கொண்டு போய் அதை கவிட்டாங்க. அப்போ எனக்கு சுகம் இல்லாமல் வந்திருந்தது. ஆனால் எனக்கு ஒன்றுமே சரியில்லாமல் ஒரே சிரிப்பு தன வைக்கங்களை பார்த்தா ஒரு நக்கல் மாதிரி ஒரே அடியும் புதுகும் ஆக்கினையும் சொல்ல முடியாத சித்திரவதை செய்தாங்க. என்று விசாரணை என்று சொல்லி கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனால் அப்போ எனக்கு உண்மையாக இல்லை. அது என்னென்னா எனக்கு அந்த சுகம் இல்லாதோட உடுப்பும் ஒன்றும் தராமல் அப்போ ஒரு பெரிய ஒரு இது மாதிரி போனால் கைய என்னென்ன நீங்க உங்களுக்கு நான் என்னென்ன எப்படி சொல்றேன்னு நான் தெரியல. அப்படி ஒரு பயங்கரமான சித்திரவதை. நெஞ்சில பிடிச்சா மத்துவாங்க, தங்கள் இதுகளை வாய்க்குல வைப்பாங்க, கன்னத்துல அடிப்பாங்க, செய்யாட்டி பேசுவாங்க. அப்படி கணக்க அப்படியே நடந்த பிறகு நாங்கள் மூன்று சுவாமில்லாம நின்றா பிறகு எத்தனை பேருண்டே சொல்ல தெரியாது. என்ன நடந்துச்சு எத்தனை பேருண்டே தெரியாது. அந்த கவிதை பல காலம் சொல்லாம இருந்தது.
இப்ப வந்து என்னண்டா எவ்வளவு காலம் அப்படி உங்களை யார் அந்த நேரடியா நீங்க சொல்றத குற்றஞ்சாட்டுறதா இருந்த ஆர் உங்களுக்கு இப்படியான தண்டனைகளை இப்படியான சித்திரவதைகளை செய்தது? எவ்வளவு காலம் அப்படி அந்த பிடியில இருந்த நீங்க?
மற்ற
நான்கு
கூட்டிட்டு போவாங்க. போயக்காரங்க கண்ணில உயிரே இருக்காது. அப்புறம் திரும்பி வரையக்கெல்லாம் அந்த பிள்ளைகளை பார்க்கவே இயலாது. அப்படித்தான் இருந்துச்சு. செட்டியான குடும்பம் தான் அனுபவிச்சு. அந்த பிள்ளைகள் அப்படி எங்களை சித்திரவதை செய்யாம சாக்கொள்ளி இருக்கலாம்.
இலங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவரின் செவி கேட்டீர்கள். இவரது இந்த குற்றச்சாட்டுக்களை இலங்கை இராணுவம் முற்றாக நிராகரித்திருக்கிறது. இது தொடர்பாக பிபிசி தொடர்பு கொண்டு இலங்கை இராணுவத்தின் சார்பில் பேசவல்ல அதிகாரியிடம் கேட்டபோது இந்த குற்றச்சாட்டுக்கள் பொய்யானவை என்று மறுத்திருக்கிறார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் முன்னாள் ராணுவ தளபதியும் தற்போதைய மத்திய துணை அமைச்சருமான வி கே சிங் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுத்திருக்கின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
இந்தியாவில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் மோடி தலைமையிலான அரசின் அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை இணை அமைச்சராகவும் வடகிழக்கு மாநிலங்கள் விவகாரங்களுக்கான இணை அமைச்சராகவும் பொறுப்பேற்றுள்ள வி கே சிங் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்தின் புதிய ராணுவ தளபதியாக தல்பீர் சிங் சுஹாக்கின் நியமனம் குறித்த சர்ச்சையிலேயே இவருக்கு எதிராக கருத்துகள் வெளியாகின்றன. மத்திய துணை அமைச்சர் வி கே சிங் ராணுவ தளபதியாக பதவி வகித்தபோது தல்பீர் சிங் சுஹாகிற்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை ஒன்றை எடுத்திருந்த விவகாரம் தொடர்பில் அப்போதைய ராணுவ தளபதி வி கே சிங்கின் நடவடிக்கை சட்டவிரோதமானது என்றும் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டது என்றும் மத்திய பாதுகாப்பு அமைச்சக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஜூன் மாதம் கடந்த 4ஆம் தேதியன்று பிரமாண பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதையடுத்து தனது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள இணை அமைச்சருக்கு எதிராக அரசே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருப்பது சர்ச்சைக்குரியது என்று காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இந்த பிரமாண பத்திரம் அமைச்சர் வி கே சிங் மீது மத்திய அரசின் நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துகிறது என்று காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி தெரிவித்துள்ளார். இந்த சர்ச்சை தொடர்பிலான விவாதம் இன்று மாநிலங்களவையிலும் எழுந்தது. அப்போது வி கே சிங்கை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இந்த சர்ச்சை தொடர்பில் மாநிலங்களவையில் பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி, முந்தைய தேசிய முற்போக்கு கூட்டணியால் புதிய ராணுவ தளபதியாக தல்பீர் சிங் சுஹாக் நியமிக்கப்பட்டது இறுதியானது என்று தெரிவித்துள்ளார்.
All of us, not only the government, but all of us must keep the army and its appointments out of this arena. Issues which are sub judice really can't be.
அரசு மட்டுமல்லாமல் நாம் எல்லோரும் இந்திய ராணுவத்தையும் அதன் நியமனங்களையும் அரங்கத்திற்கு வெளியே வைக்க வேண்டும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் விவகாரங்கள் குறித்து நாம் விவாதிக்க கூடாது. அத்துடன் ஒரு துணை அமைச்சரின் பதவி குறித்தும் இங்கு விவாதிக்க வேண்டாம். ஏனெனில் ஒரு முக்கிய அரசியல் கட்சி ஒரு அமைச்சரை தாக்கினால் அதற்கு அமைச்சரே பதிலளிப்பார். தற்போதைய மத்திய அரசை பொறுத்தவரை ராணுவ தளபதியாக தல்பீர் சிங் சுஹாக் நியமிக்கப்பட்ட முடிவு இறுதியானது என்றார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி. அத்துடன் இந்த பிரமாண பத்திரம் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு தனது அமைச்சரவை அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையில் துணை அமைச்சர் வி கே சிங் தனது டுவிட்டர் கணக்கில் வெளியிட்டிருக்கும் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பிரிவு அப்பாவி மக்களை கொன்றால், கொள்ளையடித்தால், பின்னர் அந்த பிரிவின் தலைவர் அந்த பிரிவின் நபர்களை பாதுகாக்க முயற்சித்தால் அந்த தலைவர் மீது குற்றஞ்சாட்டப்படக்கூடாதா? குற்றவாளிகள் தண்டனை இல்லாமல் செல்ல வேண்டுமா என்று துணை அமைச்சர் வி கே சிங் டுவிட்டரில் தெரிவித்துள்ளார். ஒரு முன்னாள் ராணுவ தளபதியே ராணுவ வீரர்களை கொள்ளையர்கள் என்று தெரிவிக்கலாமா போன்ற விமர்சனங்கள் தற்போது எழுந்துள்ளன.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். தமிழ்நாட்டில் இன்று முதல் தமிழக அரசு உப்பு விற்க துவங்கியிருக்கிறது. அம்மா உப்பு என்கிற பெயரில் விற்பனைக்கு வந்திருக்கும் இந்த உப்பு அயோடின் உள்ளிட்ட பல்வேறு தாதுக்கள் கலந்த உப்பாக இருக்கும் என்றும், 3 வெவ்வேறு வகையான உப்பாக அது விற்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தமிழக அரசின் இந்த உப்பு விற்பனை சாதாரண உப்பு உற்பத்தியாளர்களின் வியாபாரத்தை சரிபாதியாக குறைத்துவிடும் என்று தனியார் உப்பு உற்பத்தியாளர்கள் அச்சம் வெளியிட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிறு தொழில் உப்பு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் இணைச் செயலர் பீட்டர் ஜெபராஜ் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அது உப்பு விற்பனை பண்றது ஒரு நல்ல நோக்கம் தான். ஏன்னா மினரல் சால்ட் தான் அவங்க இது பண்றாங்க, அது வேல்யூ ஆடட் ப்ராடக்டா தான் அதை சேல் பண்றாங்க. இருந்தாலும் உப்பு உற்பத்தியாளர்களுக்கு வந்து டொமஸ்டிக் பர்பஸ்ல அவங்க மார்க்கெட் பண்றதுனால எங்களுக்கு மார்க்கெட் பண்றது கொஞ்சம் பாதிக்கும்.
எந்த மாதிரி உங்களுக்கு பாதிக்கும் நினைக்கிறீங்க?
இல்ல, டொமஸ்டிக் தான் இங்க தூத்துக்குடி உப்பு வந்து அதிகமான அளவுல வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது ஆக்சுவலா அந்த தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷன் வந்து ஃபேக்டரிகளுக்கு தான் அதிகமான அளவுல உப்பு உற்பத்தி பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க டொமஸ்டிக் மார்க்கெட் வரும்போது எங்களுக்கும் நாங்க டொமஸ்டிக் மார்க்கெட் போறதுக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், உப்பு விற்பனை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும்.
எந்த அளவுக்கு குறையும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அல்லது பயப்படுறீங்க?
கிட்டத்தட்ட 50% மேல குறையும்.
அது வந்து உங்களை எந்த விதமாக பாதிக்கும்னு நினைக்கிறீங்க?
உப்பு வந்து எங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு உணவு பர்பஸ்க்காக தான் நாங்க அதிகமா தயார் பண்றோம். தூத்துக்குடி மார்க்கெட்டு, தூத்துக்குடி உப்பு உற்பத்தியாளர்கள்ங்கிறவங்க அதிக அளவில் வந்து 75% சால்ட் வந்து உணவு உபயோகத்துக்காக உள்ள உப்பு உற்பத்திக்கு தான் மார்க்கெட் பண்ணுறாங்க. அதை மார்க்கெட் பண்ணும்போது அவங்க அம்மா உப்பு வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த சேல்ஸ் கொஞ்சம் குறையத்தான் செய்யும். ஏன்னா அதுவும் மார்க்கெட்டுக்கு வர்றதுனால, முன்னால அது ஃபேக்டரிகளுக்கு தான் ஜாஸ்தி போயிட்டு இருந்தது. இப்போ அங்கேருந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டை அவங்க கவர் பண்ணும்போது இதுவும் கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும் விற்பனை.
அப்படியானால் உங்களுடைய உற்பத்தி செய்யும் உப்பு வந்து விற்கப்படாமல் தேங்கி நிற்கும், அதனால் உங்களுடைய தொழிலும் உங்களை நம்பி இருக்கும் தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவான்னு நினைக்கிறீங்களா? உற்பத்தியாளர்கள் உப்பு தயாரிக்கிற பணியில எத்தனை பேர் ஈடுபட்டு இருக்காங்க, எத்தனை தொழிலாளர்கள் இதுல இருக்காங்க?
தொழிலாளர் வந்து சுமார் தூத்துக்குடி சுத்தி உள்ள மாவட்டத்துல மொத்தம் கிட்டத்தட்ட 25,000 பேர் இருக்காங்க. சுமார் 800 உற்பத்தியாளர்கள் இருக்காங்க.
தமிழ்நாட்டு அளவுல
வந்து உற்பத்தியாளர்கள் வந்து 1,200 பேர் கிட்ட இருப்பாங்க.
இப்போ இவர்களை இந்த தமிழக அரசினுடைய இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் திட்டம் நேரடியாக பாதிக்கும்னு நீங்க சொல்றீங்க. இந்த பாதிப்பு குறித்தும் நீங்கள் இதற்கு அரசிடம் என்ன விதமான நிவாரணம் அல்லது உதவி அல்லது மாற்று திட்டத்தை எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறது குறித்தும் தமிழக அரசு அல்லது முதல்வரை சந்தித்து முறையிட இருக்கிறீர்களா, கோரிக்கை வைக்க இருக்கீங்களா?
பல தடவை முயற்சி பண்ணி அவங்கள பார்க்க முடியல, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஆனா உப்பு உற்பத்தியாளர் ஏகப்பட்ட குறைகள் இருக்கு, அந்த குறைகளை அம்மாட்ட சொல்லி அதை நிவர்த்தி பண்றதுக்காக நாங்க பல தடவை நேரம் ஒதுக்கி கேட்டோம், அது கிடைக்கல. எங்களுக்கு கிடைச்சா எங்களுக்கு கோரிக்கைகளை அங்க அம்மாட்ட சொல்றதுக்கு வாய்ப்பா இருக்கும்.
இது தொடர்பாக என்ன செய்ய இருக்கிறீர்கள் நீங்கள்?
வாங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் உப்பு இலாக்காவில வாங்குறத உள்ள உப்பு உற்பத்தியாளர்கிட்ட வாங்கினாங்கன்னா அந்த பாதிப்பு ஜாஸ்தி இருக்காது. அரசு நிறுவனத்துல வாங்குறாங்க, அரசு நிறுவனத்துல வாங்குற உப்பை இப்போ தனியார் உற்பத்தியாளர்கிட்டையும் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த மார்க்கெட் வந்து தீவிரம் போக ஆரம்பிச்சிடும்.
சிறுதொழில் உப்பு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் இணைச் செயலர் பீட்டர் ஜெபராஜ். நிறைவாக இன்றைய பலகணியில் சாக்லேட்டுகளில் பயன்படுத்தப்படும் கொக்கோ தோட்டங்களில் சிறார் தொழிலாளர்கள் தொடர்ந்தும் வேலைக்கு அமைத்தப்படும் அவலம் குறித்த பெட்டகம், உலகில் மிக அதிகமாக கொக்கோ உற்பத்தி செய்யப்படும் நாடான ஐவரி கோஸ்டிலிருந்து டமஸின் போர்ட் வழங்கும் பெட்டகத்தை தமிழில் தருகிறார் சாதாத்.
ஐவரி கோஸ்ட் நாட்டின் மேற்கில் இருக்கின்ற புருக்ரோ என்ற ஊரில் கொக்கோ அறுவடை நடக்கிறது. அழுகிய பழங்களை தூர வீசிவிட்டு பிளந்த பழங்களை ஓரமாக ஒதுக்கி வைக்கிறார் மார்செல் குவாசி. 28 வயதாகும் அவர். சின்ன வயதிலிருந்தே கோகோ தோட்டத்தில் தான் வேலை பார்த்து வருகிறார். விவசாயிகளுக்கு ஒழுங்கான சம்பளம் கொடுப்பதில்லை. இன்றைக்கும் பழைய முறையில் தான் நாங்கள் கோகோ பயிரிடுகிறோம். நாங்கள் பயன்படுத்தும் உபகரணங்களும் ரொம்பவும் பழையது. வெட்டுக்கத்தியை வைத்து வேலை செய்கிற போது நிறைய அடிபடும். வேறு வழி இல்லாமல் சின்ன சம்பளத்துக்காக இங்கே வந்து வேலை பார்க்கிறோம் என்றார் மார்சல். ஏழ்மை காரணமாக மட்டும் சிறார்கள் தோட்டத் தொழிலுக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்றில்லை, இந்த ஊரில் பாரம்பரியமே அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது என்கிறார் இன்னொரு தோட்டத் தொழிலாளியான குவாக்கு ங்கேசன். பெத்தவங்க சின்ன வயசுலேயே பிள்ளையை வேலைக்கு அனுப்புறது பெரியவனாக அவனை வாழ்க்கைக்கு தயாராக்க உதவும்னு அவங்க நினைக்கிறதுனால தான். தவிர கோகோ வளர்ற பகுதிகளில் பிள்ளைகள் படிப்பதற்கு போதிய பள்ளிக்கூடங்கள் இல்லாத நிலையும் இருந்து வருகிறது என்றார் கேசன். கொக்கோ உற்பத்தி செய்யும் நாடுகளில் சிறார்கள் வேலை வாங்கப்படுவதை 2005 முடிவுக்கு கொண்டு வருகிறோம் என்று உறுதியேற்று 13 முன்னால் சாக்லேட் உற்பத்தி நிறுவனங்களிடையில் ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டது. ஆனால் பணிகள் மந்தகதியில் தான் நடந்தன. இலக்கை எட்டுவதற்கான காலக்கெடு 2 நீட்டிக்கப்பட்டது. சிறார்களை மோசமாக வேலை வாங்கும் நடைமுறைகளில் 70% 2020 முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறோம் என்று அந்த ஒப்பந்தத்தில் தற்போது எழுதப்பட்டிருக்கிறது. மார்ஸ் சாக்லேட் நிறுவனத்தின் உலக திட்ட இயக்குனர் ஜெஃப் மார்கன்.
When we signed the protocol, we didn't have the kind of insights that we have going on 13 years later.
13 பின்னர் இதன் நிலைமை எப்படி இருக்கும் என்ற புரிதல் அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட நேரத்தில் எங்களுக்கு இல்லை. இந்த தொழிலிலே ஆபத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே வேலை பார்க்கின்ற நிலை, ஒரு குழந்தைக்கு கூட இல்லை என உத்தரவாதம் தருகின்ற சூழல் என்னாலுமே வராது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது என்றார் ஜெஃப் மார்கன். சாக்லேட் உற்பத்தி நிறுவனங்கள் ஒழுங்கு விதிகளை ஏற்படுத்தும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டது மட்டுமல்லாது, சமூக ஆர்வலர் குழுக்கள், தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றோடு கூட்டு சேர்ந்து ICI அதாவது சர்வதேச சாக்லேட் முன்முயற்சி என்ற அமைப்பு ஒன்றையும் உருவாக்கியிருந்தது. சிறார்கள் வேலை வாங்கப்படுவதை தடுப்பது இந்த அமைப்பின் வேலை. புருக்ரோவில் இந்த அமைப்பு 3 முன்னால் பணிகளை ஆரம்பித்திருந்தது. மூன்று வகுப்பறைகளை கொண்ட இந்த பள்ளிக்கூடம் ICICI தந்த உதவித்தொகையையும் போட்டு சமூகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சோளம், மிளகு, காப்பி கொட்டை விற்று பெண்கள் சேர்த்த காசில் பள்ளிக்கூடத்துக்கான பொருட்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன. இளம் கோகோ தொழிலாளர்கள் சங்கம் ஒன்றை அமைத்து தோட்டத்தில் வேலை செய்ய ஆள் தேவைப்படும் போது தங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெற்றோர்களிடம் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். பிள்ளைகளை தோட்ட வேலையில் பயன்படுத்த விடாமல் தடுப்பது அவர்களின் நோக்கம். 2 இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பசிலி என்ற மாணவரிடம் பெரியவனாகி அப்பா போல் தோட்டத்தில் வேலை செய்ய ஆசையா என்று கேட்டபோது, இல்லை, தோட்டத்தில் வேலை செய்வது ரொம்ப கஷ்டம். நான் அரசாங்கத்தில் ஆபீஸ் வேலைக்கு போகத்தான் ஆசைப்படுகிறேன். அதில்தான் அதிகமாக காசு கிடைக்கும் என்றார் பசிலி. இந்த பள்ளிக்கூடம் கட்டப்படுவதற்கு முன்னால் இங்கு இருக்கின்ற எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய குடும்பத்துடைய தோட்டத்தில் வேலை பார்த்து வரவே செய்தனர். சிலர் 5 முதற்கொண்டே தோட்ட வேலைகளில் ஈடுபட ஆரம்பித்திருந்தனர். ஐவரி கோஸ்டிலும் கானாவிலுமாக 100 கிராமங்களை ICI அமைப்பு தற்போது சென்றடைந்திருந்தாலும் இன்னும் நிறைய இடங்களில் பிள்ளைகள் தோட்ட வேலைக்கு செல்லும் அவலம் நீடித்து வரவே செய்கிறது. அமெரிக்க அரசாங்கம் அண்மையில் செய்திருந்த ஒரு ஆய்வில் 1,800,000 பிள்ளைகள் கோகோ தோட்டங்களில் வேலை பார்க்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது என்கிறார் ICI அமைப்பின் தலைமை இயக்குனர் நிக் வெதரில்.
Income poverty at the household level is one of the main causes of farmers resorting to using their children.
வீட்டில் வறுமை இருப்பதால் தான் கோகோ விவசாயிகள் தமது பிள்ளைகளை தொடர்ந்தும் தோட்டத் தொழிலில் ஈடுபடுத்துகிறார்கள். ஏதாவது வழியில் விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகரிக்காத வரையில் சிறார்கள் வேலை வாங்கப்படுவதை நிறுத்துவதென்பது பெரிய போராட்டமாகத்தான் இருக்கும் என்றார் நிக். புருக்ரோவில் வாழ்வோருக்கு அடுத்த பெரிய சவால் பிள்ளைகளுக்கு 12 வயதாகிவிட்டால் என்ன செய்வது என்பதுதான். ஏனென்றால் மிக அருகில் இருக்கின்ற உயர்நிலைப் பள்ளிக்கு அனுப்ப வேண்டுமென்றாலும் கூட இந்த பிள்ளைகள் 22 கிலோமீட்டர் தூரம் பயணித்தாக வேண்டும்.
டமஸ் போட்டின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் சாதாத். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.